லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
இன்றைய நம் ஒலிபரப்பு உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் இயேசு. இயேசு அறிமுகம் செய்த இறை ஆட்சியில் தலைவர், தொண்டர், முதல்வர், பணியாளர் எனும் படிநிலைகள் கிடையாது. தாம் ஒரு போதகராக இருந்தும் தம் சீடர்களை நண்பர்களாகவும் தம்மை அச்சீடர்களின் பணிவிடையாளராகவும் ஆக்கிக் கொண்ட பாங்கு உலக தலைமைகளுக்கெல்லாம் அவர் விடுத்த சவால். முந்தி வந்தவர், மூத்தவர், முனைவர், முதல் மதிப்பெண் பெற்றவர், முரண்படாதவர், முறைப்படி வந்தவர் என துதிபாடி முதன்மைகளை கவ்வுவதெல்லாம் இயேசுவின் இறை ஆட்சிக்கு எதிரானது. இன்று இயேசுவின் இயக்கமாம் திரு அவையில் பணிவிடையாளர்களை விட தலைவர்கள்தான் தென்படுகின்றார்கள். உண்மையான தலைமையின் நிலைமையை இயேசு காலடி கழுவி கல்வாரியில் பாடமாக்கினார். அதனை கற்றலும் கருத்தாய் பின்பற்றலுமே திரு அவையின் முதல் வேலை. இறைவா, நீர் ஒரு பகட்டில்லா பணியாளர் என்பதை உணர்ந்த நானும் உம் வழியில் பயணிக்க துணையாகும். வாரம் ஓர் அலசல், ஜனவரி 24, அனைத்துலக கல்வி தினம். அறிவு என்பது கொண்டு வந்ததல்ல, வளர்த்து கொண்டது, அனுபவத்தால் விரிவுபடுத்திக் கொண்டது. இன்று திரும்பி பார்க்கையில் ஒன்று புரிகின்றது. வாழ்க்கையில் எல்லாமே யாரிடமோ கற்றவையே. நாம் பயணிக்கும் பாதையில் மனிதர்கள், மரங்கள், நிகழ்வுகள் என எதையாவது அனுப்பி கற்பித்துக் கொண்டே இருக்கின்றது வாழ்க்கை. கற்றல் தொடரும்போதுதான் வளர்ச்சி வருகின்றது, வாழ்வு உயர்கின்றது. இந்த ஒரு பின்னணியில்தான் ஒவ்வொர் ஆண்டும் ஜனவரி 24 அனைத்துலக கல்வி தினமாக கொண்டாடப்படுகின்றது. கல்வியின் முக்கியத்துவத்தினை உணர வைக்கும் வகையிலும் அதனை எடுத்துரைக்கும் வகையிலும் நாடுகளின் ஒருங்கிணைந்த முடிவால் நடைமுறைக்கு வந்துள்ளது இந்நாள். 2018 December 3, ஐக்கிய நாடுகளின் பொது சபையால் நிறைவேற்றப்பட்ட இந்த தீர்மானம் 2019 January 24 முதல் நடைமுறைக்கு வந்தது. கல்வி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், உலக கல்வி தினம் என்றும், தாய்மொழி தினம் என்றும், அறிவியல் தினம், தேசிய தொழில்நுட்ப தினம், மருத்துவர் தினம், கல்வி முன்னேற்ற தினம், தேசிய நூலக தினம், ஆசிரியர் தினம், அனைத்துலக எழுத்தறிவு தினம், பொறியாளர் தினம், தேசிய கல்வி தினம் என பல நாட்களை பாரதம் சிறப்பிக்கின்றது. வாழினும் கூர்மையானது பேனாவின் முனை என்பார்கள். ஒரு மனிதனை தனது வாழ்வில் மேலோங்க வைக்கும் சக்தி கல்விக்கு மட்டுமே உண்டு. வறிய நிலையில் இருப்பினும் பிறரிடம் யாசிப்பதை உலகம் விரும்பாது. அதனால்தான் ஏற்பது இகழ்ச்சி என்றார் அவை. ஆயின் விதி விலக்காக பாண்டிய மன்னன் அதி வீரராம பாண்டியன் கற்பதன் அவசியத்தை உணர்த்தும் பொருட்டு கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார். காரணம், கல்வி ஒன்றே ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம். வள்ளுவரும், கேடு இல் விழுச் செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடு அல்ல மற்றையவை என்ற குறளை நமக்கு வழங்கினார். அம்பேத்கார் அவர்களின் வரிகளில் பார்க்க வேண்டுமானால், உங்களிடம் 2 ரூபாய் இருந்தால் 1 ரூபாயை உணவுக்கும் 1 ரூபாயை புத்தகத்திற்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனெனில் உணவு உங்களுக்கு வாழ உதவும், ஆனால் எப்படி வாழ வேண்டும் என்பதை புத்தகம் கற்றுக் கொடுக்கும் என்றார் அவர். கல்வி என்பது ஒரு மனித உரிமை, பொது நன்மை மற்றும் பொது பொறுப்பு. உண்மையான கல்வி நம்மை பயமுறுத்துவதற்கு பதிலாக பகுத்தறிவுள்ளவர்களாக மாற்றும். பெண்கள் அடைந்த முன்னேற்றத்தின் அளவைக் கொண்டு ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை நான் அளவிடுகின்றேன் என்றும் கூறியவர் அவர்தான். கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சாரத்திற்கான ஐநா நிறுவனத்தின் கூற்றுப்படி, இன்றும் உலகில் 25 கோடியே 80 லட்சம் குழந்தைகளும் இளையோரும் கல்வி நிலையங்களுக்குச் செல்லாமல் உள்ளனர். தொழில்நுட்பம் நிறைந்த இந்த நவீன உலகில் 61 கோடியே 70 லட்சம் குழந்தைகளும் 10 வயதினரும் வாசிக்கத் தெரியாதவர்களாகவும் அடிப்படை கணித அறிவு அற்றவர்களாகவும் உள்ளனர். குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர், பெண்கள் மற்றும் இளம் பருவத்தினர் இன்னும் உலகின் சில பகுதிகளில் ஒரே மாதிரியான கல்வி வாய்ப்புகளை கொண்டிருக்கவில்லை. உதாரணமாக, துணை சகாரா ஆப்பிரிக்காவில் 40 விழுக்காட்டிற்கும் குறைவான பெண்களே கீழ்நிலை பள்ளியை முடித்துள்ளனர். மேலும் அகதிகளாக இருக்கும் 40 லட்சம் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் பள்ளிக்குச் செல்லாத நிலையில் உள்ளனர் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மதிப்பீடுகள் குறிப்பிடுகின்றன. தரவு ஒன்றின்படி ஆப்கானில் பள்ளி செல்லும் வயதில் உள்ள 80 விழுக்காட்டு பெண் குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்பட்டுள்ளது. உயர் கல்வி பெறும் வயதுள்ள பெண்கள் 12 லட்சம் பேருக்கு உயர்கல்வி மறுக்கப்பட்டுள்ளது. ஆப்கானில் தலிபான்களின் ஆட்சி அமுலுக்கு வந்ததிலிருந்து பெண் கல்விக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. ட்விட்டரில் கருத்து பதிவிட்டுள்ள யுனெஸ்கோ தலைவர் ஆட்ரே அசோலே அவர்கள், உலகில் உள்ள எந்த நாடும் பெண்கள் கல்வி கற்பதை தடுக்கக்கூடாது. கல்வி என்பது சர்வதேச மனித உரிமை, அது கட்டாயம் மதிக்கப்பட வேண்டும். ஆப்கன் பெண்களுக்கு மறுக்கப்பட்டுள்ள கல்வி உடனடியாக கிடைக்க அனைத்துலக சமூகம் பொறுப்பேற்க வேண்டும். பெண்களுக்கு எதிரான போர் நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இன்று இந்தியாவில் கல்வியின் தரத்தை நாம் குறை சொல்லவில்லை, ஆனால் கல்வியை பொறுத்தவரையில் அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றது? ஏன், தமிழ்நாட்டையே எடுத்துக் கொள்ளுங்கள், கல்வியை தனியாரும் மதுவை அரசும் விற்கத் தொடங்கிவிட்ட பிறகு என்ன நடக்கின்றது? கல்வி என்பது வியாபாரப் பொருளாக மாறிவிட்டது. கல்வியை வியாபாரப் பொருளாக பார்ப்பது மாணவர்கள் மத்தியில் என்ன விளைவுகளை உருவாக்கியுள்ளது என்பதை நாம் எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? படிப்பு என்பதே பணம் சம்பாதிக்கத்தான் என்றாகிவிட்ட ஒரு நிலை இன்று. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பேரறிஞர் பிளேட்டோ. இளமையில் கல் என்று சொல்கின்றது ஆத்திச்சூடி. எண்ணும் எழுத்தும் கண்ணனத் தகும் என ஔவையாரும், எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என திருவள்ளுவரும் எழுத்து மற்றும் எண்களின் முக்கியத்துவத்தை தங்கள் பாடல்களில் குறித்துக் காட்டியுள்ளனர். எழுத்தையும் மொழியையும் தமிழன் தெய்வமாகக் கொண்டாடினான். காரணம், எழுதும் எழுத்து தான் பெற்ற அறிவை அடுத்தடுத்து தலைமுறைகளுக்கு அளித்து அதன் மூலம் உயர்ந்ததொரு வாழ்வை தன் சந்ததிகளை வாழ வைக்கும். வெள்ளத்தால் அழியாது, வெண்தளலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது என்ற சிறப்புக்கள் வாய்ந்த கல்வியின் அருமையை நாம் ஏன் இன்னும் உணராமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம்? ஒடுக்குமுறை போன்றவற்றை உடைத்தெறியும் சக்தி கல்விக்கு மட்டும்தான் என்று நம்பியவரும் அதனை தன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியவருமான அம்பேத்கர் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் இன்றளவும் பேசப்படும் ஒன்று. பிறப்பால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வகைப்படுத்தும் சமுதாயத்தில் ஒடுக்குமுறை தீண்டாமை என்று தன்னை புறந்தள்ளிய சமுதாயத்திற்கே அரசியல் அமைப்பு சட்டத்தினை கல்வியின் துணை கொண்டு வடிவமைத்து கொடுத்தவர். நாடுகள் பல சென்று பட்டம் பல படித்த சட்ட மாமேதை அரசியல் புரட்சியாளர். அது மட்டுமல்ல, கல்வியின் புலத்திற்கு இவர் ஆற்றிய பங்கு ஏராளம். அம்பேத்கர் வெறுமனையை கற்றறிந்து அறிவு ஜீவியாக மட்டும் இருந்திருந்தால் கோடிக்கணக்கான மக்களால் நினைத்து பார்க்கப்படும் மா மனிதராக இருந்திருக்க மாட்டார். அவர் சமூகத்தை புரிந்து கொள்வதற்காகவே அதிகம் படித்தார். தன்னுடைய வாசிப்பையும் அறிவையும் சமூக மாற்றத்திற்கான கருவியாக பயன்படுத்தினார். இன்றளவும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்காக அவர் பெற்றுக் கொடுத்த இட ஒதுக்கீடு அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புரட்சியையே ஏற்படுத்தியுள்ளது. தொட்டனைத்தூறும் மணற்கேணி, மாந்தர்க்கு கற்றனைத்தூறும் அறிவு என்றார் வள்ளுவப்பெருந்தகை. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றது தமிழ். பிச்சை எடுத்தாவது படித்துவிடு, படிப்பை மட்டும் நிறுத்திவிடாதே என்பது இதன் அர்த்தம். அத்தகைய கல்வியை நாம் ஏன் கொண்டிருக்க வேண்டும் என எப்போதாவது ஆழ்ந்து சிந்தித்துள்ளோமா? கல்வியின் பயன்தான் என்ன? பாகுபாடு, அதனால் எழும் வெறுப்பு, இனவெறி, தீண்டாமை, வன்முறை போன்றவற்றையெல்லாம் ஒழிக்கவல்ல மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி. ஒருவர் கற்ற கல்வி அவருக்கு மட்டுமல்ல, அவரின் சந்ததியின் எழுச்சிக்கும், அக்குடும்பத்தின் வளர்ச்சிக்கும், அந்த சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும். சமுதாய முன்னேற்றம் அந்நாட்டின் பொருளாதார அரசியல் முன்னேற்றத்திற்கு காரணமாக அமையும். புதுப்புது கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்படும். ஒடுக்குமுறையாலும் ஜாதியின் பேராலும் கட்டப்பட்ட கட்டுக்கதைகள் உடைக்கப்படும். அடிமைத்தனம் ஒழிக்கப்படும். செயல்களில் பகுத்தறிவு பிறக்கும். தனி மனித ஒழுக்கம் பெருகும். மனித நேயம் உருவெடுக்கும். ஆகவே கல்வியை கற்பது மட்டுமல்ல, அனைவரும் கல்வி பெற நம்மால் இயன்ற அனைத்தையும் ஆற்றுவோம். ஜனவரி 24 அன்று சிறப்பிக்கப்படும் அனைத்துலக கல்வி தினம் குறித்து வாரம்வோர் அலசல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள். பல்வேறு பின்னணிகள் மற்றும் கலாச்சார இணைப்புகள் கடவுளின் உண்மையுள்ள புனித மக்களின் ஒற்றுமையையும் கடவுள் முகத்தின் பன்முகத்தன்மையையும் பிரதிபலிக்கின்றது என்றும், கடவுளின் உண்மையான புனித மக்கள் நாம்தாம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஜனவரி 20 திங்கட்கிழமை வத்திக்கானின் கிளமெண்டினா அறையில் ரோமில் உள்ள உருவாக்குனர் பயிற்சியினருக்கான ஆல்மோ கல்லூரியைச் சார்ந்த அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், முன்னாள் மாணவர்கள் என ஏறக்குறைய 60 பேரை சந்தித்தபோது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். இயேசு கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கையாலும் அவரது அழைப்புக்கு பதிலளிக்கும் விருப்பத்தாலும் தூண்டப்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெரியவர்களை உள்ளடக்கிய சமூகமாக அக்கல்லூரியினர் இருக்கின்றனர் என்று கூறி வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள், நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் நம்பிக்கை, எதிர்நோக்கு, தொண்டு வாழ்க்கையோடு பொருந்தவில்லை என்றால் அது கிறிஸ்தவ வழிபாட்டு முறை இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். எதிர்நோக்கின் அடையாளமாக அமைதியின் தூதுவராக பின்லாந்தின் பாதுகாவலரான புனித ஹென்றி இருக்கின்றார் என்றும், பல்வேறு தளத்திரு அவைகள் மற்றும் சமூகங்களைச் சார்ந்த கிறிஸ்தவர்கள் அவரது திருநாளில் ஒன்றாக இணைந்து கடவுளை புகழ்வதன் வழியாக ஒற்றுமையின் அடையாளமாக அவர் திகழ்கின்றார் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஜனவரி 20 திங்கட்கிழமை வத்திக்கானின் கொன்சிஸ்தோரையில் பின்லாந்து கிறிஸ்தவ ஒன்றிப்பு இயக்கத்தின் உறுப்பினர்கள் ஏறக்குறைய 33 பேரை சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், ரோம் நகருக்கு பாடகர் குழுவினருடன் வந்திருக்கும் அவர்கள் ஒரே கடவுள் 3 ஆட்களாயிருக்கின்றார் என்ற தமத்திருத்துவத்தை பாடல்கள் வாயிலாக எடுத்துரைக்கின்றனர் என்றும் கூறினார். நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர், நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாயிருப்போமாக என்ற திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமடலில் உள்ள இறைவார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ நாம் இந்த யூபிலி ஆண்டில் உறுதிப்படுத்தப்படுகின்றோம் என்றும், எதிர்நோக்கோடு இணைந்து நடப்போம் என்றும் கூறினார் திருத்தந்தை. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் 47வது அரசு தலைவராக பதவியேற்றுள்ள டொனால்ட் ஜே டிரம்ப் அவர்களுக்கு வாழ்த்துச் செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஜனவரி 20 திங்கட்கிழமை அமெரிக்க ஐக்கிய நாட்டின் 47வது அரசு தலைவராக பொறுப்பேற்றுள்ள டொனால்ட் டிரம்ப் அவர்கள், தனது உயர் கடமைகளை நிறைவேற்ற எல்லாம் வல்ல கடவுள் ஞானத்தையும் ஆற்றலையும் பாதுகாப்பையும் வழங்குவார் என்று அச்செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். 2வது முறையாக அமெரிக்க ஐக்கிய நாட்டின் அரசு தலைவராக பதவியேற்றுள்ள டிரம்ப் அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், வாய்ப்புகளையும் அனைவரையும் வரவேற்கும் நிலத்தின் அடையாளமாகவும் திகழும் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் டிரம்ப் அவர்களின் தலைமைத்துவத்தின் கீழ் நாட்டு மக்கள் பாகுபாடு, விளக்கி வைத்தல் ஆகியவை இல்லாத நீதியுள்ள சமூகத்தை உழைக்க பாடுபடுவார்கள் என்று தான் நம்புவதாகவும் எடுத்துரைத்துள்ளார். கடவுளின் குடும்பமாக கிறிஸ்தவர்களை ஒன்றிணைப்பது தூய ஆவியின்படி உருவாகும் ஜபம் என்றும், கடவுளின் விருப்பமான இத்தகைய ஜபம் போன்று வேறு எதுவும் இல்லை என்றும் குறுஞ்செய்தி ஒன்றில் பதிவிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஜனவரி 20 திங்கட்கிழமை கிறிஸ்தவ ஒன்றிப்பு வாரத்தின் முதல் நாளை முன்னிட்டு ஹேஷ்டாக் கிறிஸ்தவ ஒன்றிப்பு எனும் தலைப்பில் குறுஞ்செய்தி ஒன்றினை தனது டுவிட்டர் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். தூய ஆவியின்படி ஜெபிப்பது போன்றது எதுவும் இல்லை. அது கிறிஸ்தவர்களை கடவுளின் குடும்பமாக ஒன்றுபட்டதாக உணர வைக்கிறது. ஒவ்வொரு நபரின் தேவைகளையும் எவ்வாறு அங்கீகரிப்பது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இதனால் அவர்கள் அனைவரின் வேண்டுகோளாகவும் பரிந்துரையாகவும் மாறுகிறார்கள் என்பதே திருத்தந்தையின் ட்விட்டர் குறுஞ்செய்தி வலியுறுத்துவதாகும். மனிதன் தனது பற்றாக்குறையின் போது கடவுளிடம் கேட்கும்போது கடவுள் தனது மிகுதியான அருளினால் பதிலளிக்கின்றார் என்றும், கடவுள் கருமியோ அல்லது சிறிதளவோ கொடுப்பவரோ அல்ல, மாறாக தனது அளவற்ற மிகுதியினால் பதிலளிப்பவர் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஜனவரி 19 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய ஞாயிறு மூவேளை ஜப உரையின் போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், காணாவூர் திருமணத்தில் இயேசு செய்த முதல் அருளடையாளம் குறித்த கருத்துக்களை திருப்பயணிகளிடம் பகிர்ந்து கொண்டார். காணாவூர் திருமண விருந்தில் பற்றாக்குறை, மிகுதி எனும் 2 அளவுகள் இருப்பதாக எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், ஒருபுறம் அன்னை மரியா இயேசுவிடம் திருமண ரசம் இல்லை என்று கூறுகின்றார், மறுபுறம் இயேசு 6 கற்சாடிகளில் உள்ள தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகின்றார் என்று கூறி, மனிதனின் பற்றாக்குறை கடவுளின் அருளால் மிகுதியானதாக மாறுகின்றது என்றும் கூறினார். காசாவில் ஏற்பட்டுள்ள போர் நிறுத்தத்தால் பிணைய கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட்டு தத்தம் வீடுகளுக்கு திரும்ப முடியும் என்றும், மனிதாபிமான உதவிகள் அனைத்தும் தேவையிலிருக்கும் காசா மக்களை இனி மிக விரைவில் சென்றடையும் என்று தான் நம்புவதாகவும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.